நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, இந்துக்களுக்கு மார்கழி மாத நோன்பு, கிறித்தவர்களுக்கு லெந்து கால நோன்பு, இஸ்லாமியர்களுக்கு ரமலான் மாத நோன்பு. இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்று தான் இந்த நோன்பு இருக்கிறது. ஒன்பதாவது மாதமான ரமலான் மாதம் 30 நாட்களும் விரதம் இருந்து அப்புறம் பெருநாளை கொண்டாடுறாங்க. இப்போ இந்த ரமலான் மாதத்தின் சிறப்புகள் பற்றி விளக்கமாக சொல்கிறாங்க அமீர் அல்தாஃப் அவர்கள்.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது أشهد أن لا إله إلا الله أشهد أن أشهد أن محمد رسول الله.
விவசாய சமுதாய வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இந்த மாதத்தில் உலகெங்கும் உள்ள முஸ்லிம்கள் நோன்பிருக்கிறார்கள். இஸ்லாமியர்களின் நோன்பினை பற்றி அறிவதற்கு முன்பாக இஸ்லாம் என்றால் என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். இஸ்லாம் என்ற அரபி சொல்லுக்கு மனிதன் தன்னை முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்படுத்தி கொள்வது அல்லது சாந்தி சமாதானம் என்ற பொருள்படும். இஸ்லாத்தை ஒருவன் அறிய விரும்பினால் முஸ்லிம்களின் திருவேதமாக விளங்குகின்ற குர்ஆனை படிக்க வேண்டும். அதற்கடுத்தபடியாக இஸ்லாத்தின் இறுதி நபியாக வந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை படிக்க வேண்டும். இதை ஓரளவுக்கு படித்தால் இஸ்லாத்தின் தத்துவங்களை விளங்கிட முடியும். இஸ்லாம் என்பது முஹம்மது நபியால் ஏற்படுத்தப்பட்ட மார்க்கம் அல்ல. இதை முஹம்மதானிசம் என்று சொல்வதும் தவறுதான். இஸ்லாம் என்றால் உலகத்தை இந்த இறைவன் எப்பொழுது படைத்தானோ நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். பிக் பேங் தியரி என்று, மகா வெடிப்பு கொள்கை என்று. இந்த உலகம் படைக்கப்பட்டது முதல் இறைவனை ஒருவன் இருக்கிறான், அவன் மூலமாகத்தான் இந்த அண்டம் உருவாக்கப்பட்டது என்று நினைக்கிற காலத்திலேயே இஸ்லாம் தோன்றியது. இஸ்லாத்தை முழுமையாக விளங்க வேண்டுமென்றால் இறைவன் மனிதர்களை நல்வாழ்வுபடுத்துவதற்காக உலகம் தோன்றியது முதல், ஆதம் ஹவ்வா முதல், கிறிஸ்தவர்கள் சொல்வதைப் போன்று ஆதம் ஏவா முதல், முஹம்மது நபி ஈராக 124,000 திருத்தூதர்களை அனுப்பியிருக்கிறான். அதில் சில திருத்துதர்களுக்கு திருமறையும் கொடுத்திருக்கிறான். ரிக் எஜூர் அதிரவண சாமம் என்று இந்துக்கள் சொல்வதைப் போது இஸ்லாமியர்கள் தௌராத், சபூர், இஞ்சீல், ஃபுர்கான் என்ற நான்கு வேதங்களை நம்புகிறார்கள். ஒரு முஸ்லீம் இதற்கு முன்னர் உலகில் அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களையும் நம்ப வேண்டும், இறை தூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நம்ப வேண்டும் என்றால்தான் அவன் உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும். இஸ்லாம் மார்க்கத்தில் இறுதியாக வந்தவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதற்கு பிறகு திருத்தூதர்கள் வரவில்லை என்பதை முஸ்லீம்கள் நம்ப வேண்டும். இந்த முஹம்மது நபிக்கு அருளப்பட்ட இறுதி வேரம் குர்ஆனில் முஸ்லீம்களுக்கென 5 கடமைகள் சொல்லப்படுகிறது. அவருடைய வாழ்வியலிலும் அவர்கள் போதித்த போதனைகளின் மூலமும் நாம் இதை தெரிந்து கொள்ளலாம். ஒரு முஸ்லீம் 5 விஷயங்களை நம்ப வேண்டும், அல்லது 5 விஷயங்கள் அவனுக்கு கடமையாக இருக்கிறது. 1, இறைவனை, இறை தூதரை, வேதங்களை, இறுதி தீர்ப்பு நாளை நம்புவது. 2, தொழுகையை கடைபிடிப்பது. 3, நோன்பு நோற்பது. 4, ஏழை வரி எனும் ஜக்காத்தை கொடுப்பது. 5, வசதி படைத்தவர்கள் மக்கா மதீனா சென்று ஹஜ்ஜி செய்ய வேண்டும் என்பது. இஸ்லாமிய மாதங்கள் 12 மாதங்கள் இருக்கின்றன. இஸ்லாமியர்கள் வந்து இந்த ஆங்கில மாதத்தோடு அரபு மாதத்தையும் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொள்கிறார்கள். அரபு மாதம் வந்து சந்திரனை அடிப்படையாக கொண்ட மாதமாகும். 12 மாதங்களில் ஒவ்வொரு மாதங்களுக்கும் ஒரு பேர் இருக்குது. வசந்த மாதம், இலையுதிர்காலம், பாவங்கள் கரிக்கும் மாதம், போர் செய்யக்கூடாத மாதம் என்று இந்த 12 மாதங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு, ஒவ்வொரு பேர் இருக்கின்றன. இந்த மாதம் இஸ்லாமிய காலண்டரில் 9வது மாதமாகும். இந்த மாதத்தின் பெயர் ரமதான் என்பது. ரமதான் என்றால் கரித்தல் என்று பொருள். கரித்தல் என்றால் மனிதன் செய்கிற பாவங்களில் இருந்து மீட்சிப்பதற்காக, நல்ல காரியங்களை செய்வதற்காக வந்திருக்கிற மாதம் இந்த புனிதமான மாதம். இந்த மாதத்தில் தான் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. நோன்பு எனும் விரதம் கடமையாக்கப்பட்டுள்ளது முஸ்லீம்களுக்கு. இது 5 கடமைகளில் ஒன்று. முஸ்லீமாக பிறந்தவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக செய்ய வேண்டிய கடமை ஒன்று. யார் செய்ய வேண்டும், யார் செய்யக்கூடாது என்பதை நாம் பிறகு பார்ப்போம். இந்த நோன்பை பற்றி இறைவன் திருமறையிலே கூறுகிற பொழுது, உங்களுக்கு முன்னோர் உங்களுடைய சந்ததியின் மீது கடமையாக்கப்பட்டதை போன்று உங்கள் மீது இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று திருமறை கூறுகிறது. இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உலகத்தில் தோன்றிய எல்லா சமுதாயத்தினரும் நோன்பு நோற்றிருக்கிறார்கள், விரதம் வைத்திருக்கிறார்கள் என்பதை திருக்குர்ஆன் பதிவு செய்கிறது. உலகுள்ள எல்லா மனித சமுதாயம், எல்லா மதத்தை சார்ந்தவர்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, அதே போலவே உங்களுக்கும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று இறைவன் பேசுகிறான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், மனித சமுதாயம் ஒரு விரதத்தை மேற்கொள்வதை தன்னை கடமையாக கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் உணர முடியும். இப்போ இந்து சமூகத்தை பார்த்தால் நிறைய விரதங்கள் இருக்கின்றன. கிறிஸ்தவ சமூகத்திற்கு தவக்காலம் என்று நோன்பு இருக்கிறது. அதே போன்று முஸ்லீம்களுக்கும் நோன்பு இந்த ரமதான் மாதத்தில், இந்த 9வது மாதத்தில் 30 நாட்கள் நோன்பு இருக்க வேண்டும் என்ற கடமை இருக்கிறது. ஆனால் மற்ற விரதங்களுக்கும் இஸ்லாமிய விரதங்களுக்கும் ஒரு சிறப்பு இருக்குது. நான் அதை குறை கூற சொல்லவில்லை. மற்றவர்கள் விரதம் இருக்கிற போது பால் அருந்து கொள்ளலாம், பழம் அருந்து கொள்ளலாம் என்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் இந்த நோன்பு என்பது முழுமையாக சூரியன் உதய முதல் அஸ்தமிக்கும் வரை குறைந்தபட்சம் 12 மணி நேரம், சில நாடுகளில் 20 மணி நேரம் கூட நோன்பு இருக்கிறார். ஏன்னா அவங்களுடைய பகல் நேரம் அதிகமாக இருக்கிறோம். உலகம் முழுவதும் அந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் பகல் முழுவதும் பசித்திருப்பது கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு காலத்தில் உமிழ்நீரை முழுவதோ, தண்ணீர் அருந்துவதோ எதுவுமே கூடாது. உணவு சம்பந்தமான எல்லா விஷயமும் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அப்படி காலை முதல் மாலை வரை குழந்தைகள் முதல் பெரியவர்களை இந்த நோன்பு இருக்க வேண்டும் என்று இஸ்லாம் படிக்கிறது. இதை சிலருக்கு வந்து விதிவிலக்கும் இருக்கிறது. வயதானவர்கள், வயோதிகர்களுக்கு இதில் விதிவிலக்கு இருக்கிறது. பயணம் செய்யும் போது அதை விட்டுவிட்டு மறுபடியும் அதை பூர்த்தி சொல்ல வேண்டும் என்கிற நிபந்தனையும் இந்த நோன்புக்கு இருக்கிறது. இந்த மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. இந்த புனிதமான இந்த ரமதான் மாதத்திற்கு நிறைய சிறப்புகள் இருக்கின்றன. மிகச்சிறந்த சிறப்பாக இறைவன் திருமறையிலே கூறுவது, இந்த மாதத்தில் தான் உலக மக்களுக்கு நல்விளையாட்டுவதற்கான திருமறை குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது என்று இந்த மாதத்தின் சிறப்பை இறைவன் பேசுகிறான். உலக முஸ்லீம்கள் தன்னுடைய வேதமாக வைத்திருக்கிற இந்த திருக்குர்ஆன் இந்த புனிதமான மாதத்தில் தான் இறைவன் மூலமாக, வானவர் தலைவர் ஜிப்ரீல் மூலமாக, நாம் தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் தேவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும், வானவர் தலைவர் ஜிப்ரீல் மூலமாக இறைவனுடைய திருத்தூதர் முஹம்மது நபி அவர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு நாள் தான் இந்த திருமறை முதன் முதலாக அருளப்பட்டது என்று இந்த மாதத்திற்கு ஒரு சிறப்பு இருக்குது. அதுவும் இந்த மாதத்தினுடைய 30 நாளுடைய நோன்பின் பிற்பட்ட 10 நாட்களில் ஒற்றைப்படை இரவுகளில் இது இறக்கி அருளப்பட்டது என்று திருமறை பேசுகிறது. எனவே இந்த மாதம் பல வகைகளை சிறப்புடையது. 1, மனிதர்களுடைய பாவங்களை கரைக்கக்கூடிய நோன்பு இந்த மாதத்திலே கடமையாக்கப்பட்டிருக்கிறது. உலக சமுதாயத்திற்கு, உலக மக்கள் அனைவருக்கும் நினைவூட்டுவதற்காக, வழிகாட்டுவதற்காக வந்த திருமறை இந்த மாதத்திலே இருளப்பட்டது. நான் இதை ஏன் மீண்டும் மீண்டும் உலக மக்களுக்கும் என்று சொல்கிறேன் என்றால், திருமறை முஸ்லீம்களுக்கான வேதம் அல்ல. உலக சமுதாயத்தை நெறிப்படுத்துவதற்காக, அவருடைய வாழ்வியல் ஆதாரங்களை செம்மைப்படுத்துவதற்காக, பண்புள்ள மக்களாக வாழ்வதற்காக, இறை பக்தி உள்ள மக்களாக வாழ்வதற்காக, இறை அச்சமுள்ள மக்களாக வாழ்வதற்காக, ஒரே இறைவனை வணங்குவதற்காக உலகில் வாழ்கிற எல்லோருக்கும் பொதுவாக வந்த திருமறை தான் குர்ஆன். இந்த குர்ஆனை ஏற்றுக்கொண்டவர்கள் முஸ்லீம்கள் என அழைக்கப்படுகிறார்களே தவிர, முஸ்லீம்களுடைய வேதம் குர்ஆன் என்று கருத்து கூறுவது முற்றிலும் தவறாகும். ஆக உலக மனிதர்களுக்கு உலகத்தை வாழ்விக்க வந்த, உயிர்க்க வந்த ஒரு ஒப்பற்ற திருமறை தான் இந்த மாதத்தில் இறங்கியது. இந்த மாதத்திற்கு இன்னும் பல சிறப்புகள் இருக்கின்றன. இந்த மாதத்திலே பகல் முழுதும் பசித்திருக்கிறார்கள், நோன்பிருக்கிறார்கள், இறைவனை தியானிக்கிறார்கள். பசி என்ற உணர்வு மனிதருக்கு இருக்கிற பொழுதுதான் உலகத்தினுடைய ஆசா பாசங்களிலிருந்து அவன் விடுதலை பெற முடிகிறது. பாவமான காரியங்களை செய்வதற்கான சக்தி அவனிடத்தில் இருக்கிறது. நல்லதை யோசிப்பான், வறுமையை பற்றி சிந்திப்பான், வறுமையின் கொடுமையை பற்றி யோசிப்பான், உலகெங்கும் வறுமையிலே வாழ்கிற மக்களுடைய நிலையை பற்றி யோசிப்பான். எனவேதான் பசியை ஆதாரமாக கொண்டு, அடிப்படையாக கொண்டு இந்த நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதத்தில் இனி ஒரு முக்கியமான விஷயத்தில் முஸ்லீம்கள் ஈடுபடுவார்கள். ஏழை வரி என்று தன்னுடைய சொத்தில், தன்னுடைய வருமானத்தில் ஆண்டு முழுதும் கணக்கிட்டு உபரியாக இருக்கிற வருமானத்தில், மொத்த வருமானத்தில் அல்ல, தன்னுடைய செலவுகள் எல்லாம் போக கடன்களே இல்லாமல் ஒருவனுக்கு வருமானம் இருக்கும் என்றால் அந்த வருமானத்திலிருந்து 40% அதாவது 2.5% ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்பது முஸ்லீமுடைய 5 கடமைகளில் ஒன்று. தொழுகை எப்படி கடமையோ, நோன்பு எப்படி கடமையோ, இறைவனை நம்புவது எப்படி கடமையோ, வசதி உள்ளவர்கள் ஹஜ்ஜி செய்வது எப்படி கடமையோ, அப்படி அவர்கள் ஏழை வரியை கொடுக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாய கடமையாக இருக்காது. நீங்கள் பார்த்தால் இந்த நோன்பு நாட்களிலே நிறைய செல்வந்தர்கள் வாரி வாரி வழங்குவதை பார்க்கலாம். இது ஒரு மிகச்சிறந்த பொருளாதார தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ஜக்காத் என்ற ஏழை வரி கடமையாக்கப்பட்டுள்ளது. நாம் யோசித்து பார்த்தால் உலகத்தில் வசதி உள்ளவர்கள் எல்லோரும் தன்னுடைய வருமானத்தில் 2.5% சரியாக கணக்கிட்டு பார்த்து கொடுத்தால் உலகத்தில் ஏழ்மையை முற்றிலுமாக ஒழித்து விடலாம் என்ற ஒரு அருமையான தத்துவத்தின் அடிப்படையிலே தான் இந்த ஜக்காத்தும் இந்த மாதத்தில் அதிகமாக விநியோகிக்கப்படுகிறது. ஆண்டு முழுவதும் கொடுக்க வேண்டும். குறிப்பாக இது சிறப்பான மாதமாக இருக்கிற காரணத்தினாலே இந்த மாதத்தை தெரிவு செய்து வசதி உள்ள செல்வந்தர்கள் எல்லோருக்கும் ஏழை யார் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு திருமறையிலே பல கோட்பாடுகள் இருக்கின்றன. அதன் அடிப்படையிலே ஏழை எளியவர்களுக்கு, வறியவர்களுக்கு, வழிப்போக்கர்களுக்கு, கடனாளிகளுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு நிபந்தனை இருக்கிறது. அந்த நிபந்தனையின் அடிப்படையிலே இந்த ஏழை வரி கொடுக்கப்படுகிறது. எனவே புனிதமான இந்த ரமதான் மாதம், 9வது மாதம், இஸ்லாமியர்களுக்கு மிகச்சிறந்த மாதம், பாவங்களை கரிக்கிற மாதம். நாம் பாவம் செய்ய வேண்டும் என்று தன்னைத்தானே இந்த 11 மாதமும் தன்னுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து கொள்ள வந்திருக்கிற ஒரு அற்புதமான மாதம். நாம் அன்றாட வாழ்க்கையில் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம், எவ்வளவு நல்லதை செய்கிறோம், எவ்வளவோ கெட்டவை செய்கிறோம். நாம் செய்கிற தொழில் தர்மத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? நாம் செய்கிற தொழில் இறை கட்டளைக்கு உட்பட்டு இருக்கிறதா? நாம் தொழில் செய்கிற தொழில் பலருக்கு பலனளிக்கிறதா? நாம் அரசாங்கத்தின் சட்டங்களுக்கு கட்டுப்படுகிறோமா? நாம் அரசாங்கத்தின் சட்டங்களை மீறுகிறோமா? நாம் வரி ஏய்ப்பு செய்கிறோமா? நாம் ஏழைகளை மோசடி செய்கிறோமா என்பதையெல்லாம் சுய பரிசோதனை செய்து தன்னைத்தானே ஒழுக்கப்படுத்திக் கொள்கிற ஒரு பரிசோதனை காலம்தான் இந்த தவக்காலம், இந்த ரமதான் காலம். இந்த ரமதான் மாதத்தில் ஒவ்வொருவனும் நோன்பு நோக்கிற ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே தன்னுடைய வாழ்க்கையை சுய பரிசோதனை செய்து என்னுடைய வாழ்க்கை ஒழுக்கம் நிறைந்ததாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை பண்பு மிக்கதாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கை ஏழைகளுக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கிறதா, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சுற்றத்தை, என்னுடைய குடும்பத்தார்களை அனுசரித்து செல்கிறனா என்பதை எல்லாம் ஒரு 11 மாதம் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த தவறுகளை எல்லாம் எண்ணி இனி வரும் காலங்களில் இந்த தவறுகளை நாம் செய்ய மாட்டேன் என்று உறுதி செய்வதற்காகவும், இந்த மாதிரி பாவங்களிலிருந்து மீட்சி பெறுவதற்காகவும் வந்திருக்கிற ஒரு பயிற்சி காலத்தான் இந்த புனிதமான ரமதான் நோன்பாகும். எனவே நோன்புடைய காலத்தில் நாம் பசித்திருக்கிற காலங்களில் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு நம்முடைய பாவங்களிலிருந்து மீட்சி பெறுவதற்கு ஒரு அருமையான காலமாக இந்த ரமதான் மாதம் இருக்கிறது. இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்பதன் மூலம் மனிதன் தன்னைத்தானே சுத்தப்படுத்தி கொண்டு ஒரு அற்புதமான இறைவன் விரும்புகிற, இறை மறை விரும்புகிற, இறை தூதர் விரும்புகிற ஒரு அற்புதமான மனித ஜீவியாக தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். எனவேதான் இஸ்லாமியர்களுடைய கடமைகளில் 5 கடமைகளில் 4வது கடமையாக இந்த நோன்பு இருக்கிறது. அடுத்து ஹஜ் இருக்கிறது. ஹஜ் என்றால் வசதி உள்ளவர்கள் புனித மக்கா மதீனாவுக்கு சென்று அந்த இறையாலயத்தை வலம் வருவது ஹஜ் என்று பெயர்படும். எனவே இந்த புனிதமான ரமதான் மாதத்தில் ரமதானின் நோன்புடைய அருமை பெருமைகளை ஓரளவுக்கு நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என நினைக்கிறேன். விவசாய சமுதாய வானொலி நேயர்களுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றியை தெரிவித்து கொண்டு எல்லாம் வல்ல இறைவனின் சாந்தியும் சமாதானம் இந்த வானொலியுடைய நேயர்களுக்கு உண்டாகட்டும் என்று பிரார்த்திக்கிறேன்.
ரமலான் மாதத்தின் சிறப்புகளை பற்றி எடுத்து சொன்னவர் அமீர் அல்தாஃப் அவர்கள்.
அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் أشهد أن لا إله إلا الله أشهد أن أشهد أن